ஆண்டின் பொதுக்காலம் மூன்றாம் ஞாயிறு. இஞ்ஞாயிற்குரிய சிந்தனையை வழங்குகின்றார் அருள் தந்தை பவுல் ராஜ் சேசு சபை.
ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க, வயசுக்கு வந்த பொம்பளை பிள்ளைங்க தண்ணி எடுக்கிறதுக்காக போனாங்க. தண்ணி எடுக்க போகும்போது பொம்பளை பிள்ளைங்க, அதுவும் வயசுக்கு வந்த பொம்பளை பிள்ளைங்க என்ன பேசிட்டு போவாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களே கேட்டிருப்பீங்க. இந்திய கிரிக்கெட் நிலவரம் பற்றி, சச்சின் டெண்டுல்கர் பற்றி, சேவாக்கு ஒழுங்காக விளையாடாததை பற்றி, சினிமா நிலவரம் பற்றி, கதாநாயகர்கள் பற்றி, கதாநாயகியுடைய வளையல் பொட்டு பற்றி, இப்படி பல பேசி கடைசியாக கல்யாணத்தில் வந்து முடிஞ்சிச்சு. உனக்கு மாப்பிள்ளையாக வர்றவர் எப்படி இருக்கணும், இது கேள்வி. ஒருத்தி சொன்னால், எனக்கு மாப்பிள்ளையாக வர்றவன் செக்க செவேல்னு 6 அடி ஒசரமாக அழகாக இருக்கணும்னு. அப்போ அவ கேட்டா, ஏ நீ என்னைக்காவது உன்னைய கண்ணாடியில் பார்த்துருக்கியா அடியே அப்படின்னு. இன்னொருத்தி சொன்னான், எனக்கு பெரிய ஆசைலாம் இல்லை, என் நிலைமை எனக்கு தெரியும், எனக்கு மாப்பிள்ளையாக வர்றவர் குனிஞ்சதில் நிமிராதவராக அடக்கமாக இருக்கணும்னா. 21வது நூற்றாண்டில் குனிஞ்சதில் நிமிராத அடக்கமான ஆம்பளை சான்ஸே கிடையாதுடி அப்படின்னா அடுத்தவ. குழாய் அடியில் குடத்தில் தண்ணியை நிரப்பி திரும்பி நடந்தா தூரத்தில் ஒருத்தன் குனிஞ்சதில் நிமிராமல் நடந்து வரான். தூரத்தில், கிட்டத்தில், ரொம்ப கிட்டத்தில், ரொம்ப ரொம்ப கிட்டத்தில், சைடில் அவன் தலையை தூக்கவே இல்லை. உடனே யார் அவன் இவ கேட்க, மற்றவ சொல்லுவா, அவன் நம்ம முக்கி வீட்டு அந்தோணியோடைய மகன் ஆரோக்கியம் அப்படின்னு. வீட்டுக்கு போனவன் அம்மா கிட்ட, நான் கல்யாணம்னு கட்டுனா நம்ம முக்கு வீட்டு அந்தோணி அடி பாதகத்தி அவருக்கு 70 வயசு ஆச்சு அடி அப்படின்னு அம்மா சொல்ல, இல்லை இல்லை அவர் மகன் ஆரோக்கியத்தை தான் கட்டுவேன்னு சொல்ல, அம்மா அப்பா கிட்ட சொல்ல, அப்பா பையனை பற்றி விவரம் சேகரிக்க டீ கடைக்கு போனார். பையன் சும்மா வேலை வெட்டி இல்லாமல் தான் தெரிகிறான், பச்சை தண்ணியை தவிர்த்து எல்லா தண்ணியும் போடுறான்னு டீ கடைக்காரன் சொன்னதுனால அப்பா ரொம்ப அப்செட்டு. சரி, பையனை பற்றி தெரியணும் அப்படின்னா ஏற்ற வீடுக்காரர்கிட்ட கேட்டேன்னு வச்சுக்கோங்க, அவங்க சரியாக சொல்லுவாங்க. தான் வீட்டில் என்ன நடக்குதோ நடக்கலையோ, ஏற்ற வீட்டில் என்ன நடக்குதுன்னு பைனாக்குளரை வச்சு படம் பிடிப்பாங்க. அதனால் அப்பா ஏற்ற வீட்டுக்காரர்கிட்ட ஆரோக்கியத்தை பற்றி விவரம் கேட்க போனார். ஏற்ற வீட்டுக்காரரும் டீ கடைக்காரரை போலவே பதில சொன்னார். அப்போ பொண்ணோட அப்பா, ஐயா கோச்சிக்காதீங்க, பையன் குனிஞ்சதில் நிமிராத தங்கமான பையன்னு கேள்விப்பட்டேனு சொல்ல, ஏத்து வீட்டுக்காரர் எழுந்திருச்சு கீழே கிடந்த துண்டை தோளில் உதறி போட்டு, அட நீங்கள் வேறங்க, அந்த பைய 1 மாதத்துக்கு முன்னாடி 100 ரூபாயை தொலைச்சி விட்டாங்க, அன்னைக்கு குனிஞ்சு தேட ஆரம்பித்தவன் தாங்க, இன்னும் நிமிரவே இல்லைங்கன்னாரா. இறைமுகன் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான வத்திக்கான் வானொலி நண்பர்களே, உங்கள் செல்வம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் உங்கள் மனதும் இருக்கும். இன்றைய நற்செய்தி வாசகமானது மத்தேயு நற்செய்தி 4:12-23 எடுக்கப்பட்டிருக்கின்றது. மனம் திரும்புங்கள், இறையாட்சி மிக அருகில் உள்ளது என அழைப்பு விடுக்கும் இயேசு தனது முதற் சீடர்களை அழைப்பதே இதன் பொருளாக உள்ளது. இயேசுவின் செல்வம் அவரது சீடர்களாக இருப்பதால் அவர்களை அன்போடு அழைத்து, வாருங்கள் மீன் பிடிப்பவர்களே, உங்களை மனிதர்களை பிடிப்பவர்களாக நான் மாற்றுவேன் என அன்பு அழைப்பு விடுக்கின்றார். பேதுருவின் செல்வம் இயேசுவாக மாறுவதால்தான் இதுவரை தான் செல்வமாக நினைத்த வலைகளை துறந்து உண்மை செல்வமாகிய இயேசுவை பின்தொடர்கின்றார். யோவானும் யாக்கோபுவும் இன்னும் ஒருபடி மேலே சென்று தங்களது செல்வமாக நினைத்த படகையும் தங்களது தந்தையையும் கூட விட்டுவிட்டு மேலான உயரிய உன்னதமான உண்மையான செல்வமாகிய இயேசுவை பின்தொடர்கிறார்கள். தூய பவுலடியார் பிலிப்பியருக்களிய திருமுகத்தின் 3வது அதிகாரத்திலே குறிப்பிடுவது போல, இயேசு கிறிஸ்து என்னும் உயரிய செல்வத்தை அடையும் பொருட்டு அனைத்தையும் குப்பை எனக் கருதுகிறேன், அனைத்தையும் இழப்பெனக் கருதுகிறேன் என்கிறார். ஆமன் பார்ந்தவர்களே, உண்மையான செல்வமாகிய இயேசுவை பெற நாம் ஒரு சிலவற்றை இழக்க வேண்டியுள்ளது. நமது அதிகாரத்தை, ஆணவத்தை, செருக்கை, ஆணாதிக்க சிந்தனையை, சாதீய வெறியை, பெண்ணடிமை கூற்றை, பண மோகத்தை, சமய அடிப்படை வாதத்தை என இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகலாம். இவற்றை இழந்தால்தான் இயேசு என்னும் உண்மை செல்வத்தை பெற்று அனுபவிக்க முடியும். இவற்றை குப்பையாக கருதி தூக்கி எறிந்தால்தான் இயேசு கிறிஸ்து என்னும் வெற்றி பரிசை பெற முடியும். பழைய ஏற்பாட்டின் விடுதலை பயண நூலிலே 3வது அதிகாரத்தில் மோசே கடவுளை மலையில் நெருங்கி அணுக முற்படும்போது யாவே கடவுள் மோசேயை பார்த்து, இது புண்ணிய பூமி, உன் காலணிகளை கழட்டிவிட்டு என்னை நெருங்கி வா என்கிறார். காலணி என்னும் பாதுகாப்பு கவசத்தை கலைந்த மோசே யாவே கடவுள் என்னும் உயரிய செல்வத்தை கண்டுகொள்கிறார். முகமுகமாக யாவே கடவுளால் மக்களை பிடிக்கும் முது பெரும் தந்தையாக மாற்றப்படுகிறார். இன்றைய நற்செய்தியில் பேதுரு என்னும் சாதாரண மீன்பிடிப்பவர் படகை விட்டுவிட்டு இயேசு என்னும் செல்வத்தை பின்தொடர்ந்ததால் மக்களை பிடிப்பவராக மாறியதோடு திருச்சபையின் தூணாகவும் மாற்றப்படுகின்றார். எனவே இயேசுவிற்காக ஒருவர் இழக்கும்போது அவர் 100 மடங்காக பெறுகிறார். இயேசு குறிப்பிடுவது போல, மனம் திரும்பி தனது சிலுவையை தானே சுமந்து கொண்டு என்னை பின்தொடர்பவரே எனது உண்மையான சீடராக இருக்க முடியும் என்பதை ஏற்று தன்னை இழப்பவர் இயேசு என்னும் ஒப்பற்ற செல்வத்தின் உரிமையாளராகிறார். இறைமகன் இயேசு கிறிஸ்துவில எனக்கு பிரியமானவர்களே, குழந்தை பருவத்தை இழந்தால்தான் இளமை பருவத்தின் இனிமையை இதமாக நாம் அனுபவிக்க முடியும். அதுபோல நம்முள் இருக்கும் இறை திட்டத்திற்கு எதிரான எண்ணங்கள் செயல்பாடுகள் நீங்கவும், இறையாட்சிக்கு எதிரான தனிப்பட்ட சமூக முரண்பாடுகள் மறையவும் சிறு முயற்சி எடுப்பது மிக நல்லது. நிலத்தில் மறைந்திருக்கும் புதையலை கண்டறியும் ஒருவர் தமக்குள்ள யாவற்றையும் பெற்று அந்த நிலத்தை வாங்குவது போல, புதையலாகிய இயேசுவை அடைய நாம் தேவையற்ற அனைத்தையும் களைந்து இயேசுவை சிக்கன பிடித்துக் கொள்வோம். அப்போது இயேசு கிறிஸ்து பேதுருவிடம் சொன்னதைப் போல நம் ஒவ்வொருவரிடமும் நமது பெயரை தனிப்பட்ட விதத்திலே குறிப்பிட்டு, என் பின்னே வா, நான் உன்னை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்பது உண்மையாகும். இயேசுவனுடைய செல்வம் நீயும் நானும். உனது செல்வம் யார், நமது செல்வம் யார் என்று சிந்திப்போம்.
மனமும் நீரெங்கள் குலமும் குணமும் நீரெங்கள் நிஜமும் நினைவும் நிறைவும்
பொதுக்காலம் மூன்றாம் ஞாயிறு இஞ்ஞாயிறுக்குரிய சிந்தனையை வழங்கியவர் அருள் தந்தை பவுல் ராஜ், சேசு சபை.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு.